கரு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மந்திரித்துமா.
தேங்க்யூ ப்ரொஃபஸர். இன்றைய தினம் எங்களுடைய பாராளுமன்றத்திலே, முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும், அதே நேரத்திலே பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர்களாகவும் இந்த பாராளுமன்றத்தினுடைய நட்பெயரை இந்த பாராளுமன்றத்திலே தாங்கி வந்திருந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமாக ஹொன்ரபிள் முகமது ஹசான் சேகு இசடீன், அவர் வந்து 1994 சாகிரா கொலிச்சிலே கல்வி கற்று ஸ்ரீலங்கா லோ கொலிச்சிலே ஒரு பாஸ் அவுட்டாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு கவிஞர். அதே நேரத்தில் இரண்டாவதாக ஹொன்ரபிள் காமினி குலவன்ஷ லொகுகே 1978 1988 உங்களுக்கு தெரியும், 83 இனப்படுகொலை நடந்த காலங்களில் கூட இவர்கள் எங்களுடைய தமிழர்களை பாதுகாத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவருடைய குடும்பத்திற்கும் நான் இந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக ஹொன்ரபிள் கெட்டியராச்சி இந்திரதாச 1977 1978 இந்த காலப்பகுதிகள், 77-78 காலப்பகுதிகளில் எங்களுடைய தமிழ் இனம் மிக மோசமாக, முக்கியமாக மலையக மக்கள் தங்களுடைய பிரஜா உரிமை தொடர்பாக போராடி கொண்டிருந்த ஒரு காலத்திலே இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய தமிழ் இனத்துக்கும் இவர்கள் ஒரு உதவியையோ அல்லது இவர்களுடைய ஆதரவு எங்களுடைய வழிகள் அவர்களுக்கு விளங்கிக் கொண்டிருந்த என்ற அடிப்படையிலே அதையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக ஹொன்ரபிள் ரணதுங்க விவேசந்திர பண்டார 1989 94 அந்த காலப்பகுதியில் தான் தமிழ் மக்கள் வடபகுதியில் இருந்து இடம்பெயர்ந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய உற்றாருக்கும் அவருடைய அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் 5வதாக ஹொன்ரபிள் பெட்ரி தயாரத்ன, இவர் ஒரு சொல்லப்போனால் இவர் ஒரு சார்ட்டர்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அந்தளவுக்கு அந்த காலத்திலே 1989-90 காலங்களிலே ஒரு படித்த ஒரு மனிதராக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தை அலங்கரித்த அவருடைய இழப்பிற்கு அவருடைய குடும்பத்திற்கும் அதே நேரம் அவருடைய உற்றாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதோடு முக்கியமாக நாங்கள் பார்க்கணும், இதிலே எங்களுடைய சகோதர இனமாகிய முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த ஹொன்ரபிள் முகமது ஹசான் சேகு இசதீன் அவர்கள் 1994 காலப்பகுதிகளிலே அவர் ஒரு மிகப்பெரிய முஸ்லீம் மக்களுடைய ஒரு பிரபலமான அரசியல்வாதியாக இந்த பாராளுமன்றத்திலே வீற்றிருந்தார். அந்த கால 1990 காலப்பகுதியில் தான் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கும் தமிழருக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. இந்த இனப்பிரச்சனையை ஆரம்பித்தது என்றால் 1970 இங்கே இனப்பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய நாட்டிலே 3 தேசிய இனங்கள் இருக்கின்றன. 1 சிங்கள பெரும்பான்மை இனம், 2வதாக தமிழ் இனம், 3வதாக முஸ்லீம் இனம். இதிலே முஸ்லீம் சகோதரர்கள் கோவிக்கக்கூடாது, 3வதாக சொல்லுகிறேன் என்று, 2வதாக முஸ்லீம் இனம், 3வதாக தமிழ் இனம். ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்திலே வந்த நாட்கள், இந்த ஒரு வருடம் கடந்திருக்கிறது நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து வந்த நாட்கள்.
நியோஜக்காரக சபா சபாபதி துமிய உலாசனே சபா தமிழ்
நன்றி அம்மா. நாங்கள் இந்த ஒரு வருடமாக இந்த பாராளுமன்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன். வந்த காலத்தில் இருந்து இந்த பாராளுமன்றத்திலே முக்கியமாக விவாதிக்கப்படுகின்ற விடயங்கள் இந்த இனம் சம்பந்தமான பிரச்சனை. எங்களுடைய நாட்டிலே இனப்பிரச்சனை என்றது வேறொன்று இருக்கிறது. இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் இனம் சம்பந்தமாக, அதாவது வந்து பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனம் ஆகிய எங்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் இந்த பெரும்பான்மை இனம் இதுவரை காலமும் எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்கிறது என்பது தொடர்பான இந்த விவாதங்கள் தான் இந்த பாராளுமன்றத்திலே நடந்திருக்கிறது. நான் சிறுவயது, நான் 1986 தான் பிறந்தேன். 86 இருந்து நான் நினைக்கிறேன் 2009 வரைக்கும் எனக்கு சொந்த வீடு இல்லை, நாங்கள் இடம்பெயர்ந்து தான் போயிருக்கிறோம். அதற்குரிய காரணம் இந்த இனப்பிரச்சனை. இப்போது இருக்கின்ற ஒரு சில தமிழ் அதே நேரம் பெரும்பாலான முஸ்லீம் இளைஞர்கள் எங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு வரலாறு தெரியாது. ஆகவே சில வரலாறுகளை சொல்ல வேண்டும். 1970 முக்கியமாக எங்களுடைய ஹொன்ரபிள் காமினி குலவன்ச லொக்குகே அவர்களுடைய பாராளுமன்ற கால பகுதிகளையும், அதே மாதிரி ஹொன்ரபிள் ஹெட்டியராச்சி இந்திரதாஸ் அவர்களுடைய பாராளுமன்ற கால பகுதிகளையும் இந்த நாட்டிலே மாபெரும் இனப்பிரச்சனை ஒன்று உருவாக்கப்பட்டது. நாங்கள் அப்போது பிறக்கவில்லை, நாங்கள் சின்ன பிள்ளைகள். 1970 தந்தை செல்வா அவர்களுடைய காலத்தில் இருந்து இனப்பிரச்சனை இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு அடாவடியான, சிங்கள நாடு என்று சொல்லுகின்ற ஒரு அடாவடியான இனப்பிரச்சனை ஒன்றை உருவாக்கப்பட்டிருந்தது. அது வரலாறு. அந்த காலத்திலே இந்த தமிழ் மக்களும் இந்த முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள். நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கின்றன. அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு மாபெரும் ஒற்றுமை இருந்தது. அதுதான் சொல்வார்கள் நகமும் சதையும் என்று. அந்த அளவுக்கு ஒரு நகத்தையும் சதையையும் பிரிக்கவே இல்லாது, என்றால் அது வழிகளை தரும். அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இணைந்த இனம். ஆனால் இந்த பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம், பேரினவாத மக்களை நான் குறிப்பிடவில்லை, பேரினவாத சக்திகளுடைய அரசாங்கம் இந்த தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரித்து வைப்பதிலே ஒரு பாரிய வெற்றி கண்டது. அந்த வெற்றி தான் 1970 எங்களுக்கு நடந்த பாரிய மொழி தொடர்பிலான அடக்குமுறை. உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ் பேசுகின்ற சமூகத்தின் மீது இந்த அடக்குமுறை வைக்கப்பட்ட போது, தமிழ் பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்களாக தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், நாங்கள் எப்போதுமே ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள். நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ். இங்கே நான் பார்த்திருக்கிறேன் பல முஸ்லீம் இளைஞர்கள் இங்கு தமிழர்களை வேறொரு இனமாகவும் தாங்கள் வேறொருவர் மாதிரி பார்ப்பதுதான் வரலாறு. ஆனால் நீங்கள் எங்களுடைய கவிஞர் முகமது ஹசான் சேகு இஸ்லாமின் கவிதைகளை எடுத்து வாசித்து பாருங்கள். அவருடைய கவிதைகள் அரசியல் சார்பாக இவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கிறது. 1972 to 1978 வரைக்கும் அவர் 6 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகங்களை எடுத்து பாருங்கள். அந்த கவிதைகள்ல எவ்வளவு ஆழமாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அவர்கள் ஒரு ஒரு இனமாக, நாங்கள் இருவரி தேசிய இனம் என்று சொன்னாலும் எவ்வளவு நகமும் சதையுமாக ஒன்றாக வாழ வேண்டிய சமூகமாக முன்னாள் முஸ்லீம் தலைவர்கள், முன்னைக்கு இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எங்களுடைய இனத்தை எவ்வாறு ஒன்றாக வைத்திருக்கிறதுக்கு அவர்கள் முயன்றார்கள். ஆனால் கவலை என்னென்றால் காலப்போக்கில் 1983 கழு ஜூலை என்று சொல்லப்படும் எங்களுடைய தேசிய அரசியல்வாதிகள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழரை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள், இந்த ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்ல எங்களுடைய அதற்கு இருந்த காலப்பகுதி அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழரையும் தமிழ் இளைஞர்களையும் பிழையாக வழி நடத்தி இருந்தார்கள். அவர்களுடைய மேடை பேச்சுகள் எங்களுக்கு தெரியும், உலக தமிழ் மாநாடு நடந்த காலங்களிலே அவர்களுடைய மேடை பேச்சுகளிலே தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும், இளைஞர்கள் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு இரத்த கொதிப்பான ஒரு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே விதைக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் இந்த தமிழ் மக்களுக்குரிய கேவலமான அரசியல் ஒன்று ஆரம்பித்தது. அந்த காலத்திலே இவர்களை நம்பி எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் 1977 to 1983 ஒரு குழு குழுக்களாக ஆயுதங்களை தாங்கினார்கள். ஆயுதங்களை தாங்கிய தமிழ் குழுக்கள் ஆயுதங்களை தாங்கி இந்தியாவுக்கு போய் தாங்கள் படைகள் ஆயுத பயிற்சிகள் எடுத்து வருகின்ற போது அதே தமிழ் அரசியல்வாதிகள், இதே தமிழ் அரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அதே தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு பேச்சுக்காக மேடை பேச்சுகளிலே சொன்னால் உங்களை போய் ஆயுதம் ஏந்த சொல்லி நீங்கள் போய் ஆயுதம் ஏந்துவதா என்று எங்களுடைய இளைஞர்களை பார்த்தபோது எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் அந்த காலத்தில் யோசித்தார்கள், இந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்று நினைத்தார்கள். அன்று நினைத்தது 1980 to 1983 நினைத்தது இன்று எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய குடும்பம் அவரோடு நின்ற 44,000 போராளிகள், அதை விட 16,000 போராளிகள் இன்று மண்ணுக்கு வித்தாகி போய் இருக்கின்ற இந்த காலப்பகுதிகளில் இருத்தி வைக்கப்பட்டு பின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த எலும்புகள் எடுக்கப்படுகின்ற இந்த காலத்திலும் அதே அரசியலை தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார். தான் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அதே அரசியல்வாதிகளுக்கு வாக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம், அதே அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே நான் இந்த அந்த நேரம் வந்த உதயன் பத்திரிகை நினைக்கிறேன் அதை கட் பண்ணி இருக்கிறார்கள். அதிலே நான் இருக்கிற ஒரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அம்பாறை தீவு பகுதியிலும் 500 தமிழருக்கு மேல் வெட்டி படுகொலை என்று சொல்லி இந்த தலையங்கம், அதாவது இந்த 1983 1983 வந்த இந்த பத்திரிகையில 500 தமிழர்கள் கிழக்கு மாநிலத்தில் வெட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த எந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக இந்த தமிழர்களை நோக்கி இதை ஆரம்பித்தார்களோ, இன்று 2025 இன்றைய நீங்கள் இன்றைய உரையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவு கப்பீம் அவர்கள் அவருடைய உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால், இந்த இனம் மொழி மதம் இந்த இதுகளை தாண்டி
மந்திரித்துமா விஷயத்த அதாலவ கதாகரன்
மந்திரித்துமாகனே கதாகரன் ஏ மந்திரிமா காலே திப்ப மீ நியூஸ் பேப்பர் ரீடிங் என்ன கதாகரன் மாத்தனே மீ ட்ரான்ஸ்லேஷன் எக கரியட அவிலனது வெதி
නැ මන්ත්‍රීතුමා ඊට එහා ගිය කරුණු කතා කරනවා
නේද මම අද තියෙන්නේ සෝක කන්සර්ට් එක අරන් බලන්න සමදාම ඕකනේ කරන්නේ කන්සර්ට් එක අරන් බලන්න මම මේ මන්ත්‍රීතුමා
කතා කරන්නේ
ආපු නිවුස් පේපර් එකේ මම සිංහල කියන්න මේක ආපු නිවුස් පේපර් එකේ ආපු නිවුස් එක මම කියවලා ඒක වැරදි කියලා කියවන්න ආවේ එතකොට ඔබ දිමිලාට ට්‍රාන්ස්ලේෂන් එක වැරදිලා අවිලා ඇති බලන්න කන්සර්ට් එක බලන්න කන්සර්ට් එක වැරදිලා තියෙනවා නම් මම කියන එක බොරු නම් ඒක අයින් කරමු thank you එතකොට அந்த காலத்திலே என்ன நடந்தது சொன்னால், ரவு கப்பீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய விடுதலை புலிகள் வந்து தமிழ் வடக்கிளையும் கிழக்கிளையும் தமிழ் தேசிய இனம் ஒன்றுதான் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாராளுமன்றத்திலே 2025 கூட இந்த எங்களுடைய ஹொன்ரல் முகமத் ஹசான் சேக் இசதீன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே எவ்வாறு முஸ்லீம்களுக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்தி இருந்தாரோ, அந்த அரசியலில் இருந்து விலத்தி அந்த அரசியலில் இருந்து இவர்கள் முற்றுமுழுதாக போய் இப்போது இனம் சம்பந்தமான ஒரு அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அம்மணி உபதமீட டிரான்ஸ்லேஷனுக்கு ஹரியட என்னமா மகிதன்னே ஹரி இந்த இனம் தாண்டிய அரசியலை தாங்கி எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களை நோக்கி படுமோசமான ஒரு உங்களுக்கு கேட்குதான் நான் கதைக்கிறது படு மோசமான ஒரு அரசியலை இன்று இந்த பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறார். அதே நேரம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எழும்பிய இந்த இதே இலங்கை தமிழரசு கட்சி வந்து என்ன செய்திருக்கின்றால், மறுபடியும் சிங்கள முஸ்லீம் மக்களை நோக்கடிக்கின்ற விதத்திலே ஒரு ஒரு மறைந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய ஞாபகங்கள் சம்பந்தமாக கதைக்க வேண்டிய இந்த நாளிலே மறுபடியும் இதே தமிழரசு கட்சி எழும்பி ஒரு முஸ்லீம் மக்களை கோவப்படுத்துகின்ற விதத்திலே இங்கே கதைத்திருக்கிறது. இங்கே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால், கடந்த கால முஸ்லீம் தலைமைகளாக இருக்கட்டும், அவர்கள் செய்த நல்ல செயல்களை இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்கள் முக்கியமாக ஹொன்ரபிள் முகமத் ஹசான் சேக் இசதீன் அவர்கள் காலத்திலே அவர்கள் வளர்த்த முஸ்லீம் மக்களுக்குரிய ஒரு அரசியலை முற்றுமுழுதாக இவர்கள் மறந்து இப்போது இருக்கின்ற முஸ்லீம் அரசியல் தலைமைகள் தங்களுடைய இனம் என்ற ஒரு பிரச்சனை இனப்பிரச்சனையை மொழி பிரச்சனையை அவர்கள் இந்த காலத்திலே நடத்துகிறார்கள். இது எங்கள் ஹொன்ரபிள் முகமது ஹசாம் சேக் யுசதீன் அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்த முஸ்லீம் மக்களுக்கான ஒரு தூய அரசியலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கின்ற முஸ்லீம் தலைவர்களாக இருக்கலாம், இப்போது இருக்கின்ற தமிழ் தலைவர்களாக இருக்கலாம், யாருமே இனப்பிரச்சனை தொடர்பாக மதங்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுதான் செய்கிறார்கள். அதையும் தாண்டி நான் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்னென்றால், வடக்கு கிழக்கிலே நாங்கள் தமிழர் தாயகம் என்று சொல்லி இந்த இன்றைய நல்லாளிலே தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கதையை கதைத்து விட்டு போயிருக்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் முஸ்லீம் மக்களை எங்களுடைய சொந்த மக்களாகத்தான் சொந்த சகோதரராகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இது வடக்கு கிழக்கிலே இதுக்கு முதல் கதைத்த உதுமாலைப்பை அவர்கள் கூட சொன்னார்கள், முஸ்லீம் மக்களுக்குரிய தனியான ஒரு அரசியல் மாகாணம் வேண்டுமென்று. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழனாக நான் எங்களுடைய முன்னாள் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹொனபல் முகமது ஹசாம் சேக் இஸ்லாம் அவர்களுடைய உண்மையான கொள்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய முஸ்லீம் அரசியல்வாதிகள் மறைந்த இந்த ஹொனபல் முகமது ஹசாம் சேக் இஸ்லாம் போன்ற அரசியல்வாதிகள் ஒருபோதுமே இனவாதத்தை வளர்த்ததில்லை. ஆனால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா இந்த இனவாதங்களை வளர்த்து இந்த இனவாதங்கள் மூலம் இனவாதத்தின் மேல் ஏறி நின்று ஒரு அரசியலை செய்யலாம் என்றுதான் இவர்கள் நினைக்கிறார்கள். அதுதான் இந்த பாராளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது. மத்தவட்டிகா சிங்களின் கமதி அத்திரம மாம உபதனே இதாசமசி அசுவை ஹபாய் மெத்தனை அது அப்பி சோப கதாவத் தின மந்திரத்துமா ஹதர தினாம மாம உபதின்ற கலியும் உபதிச்ச கட்டி எத்தக்கோட்டு மாம தே மேக பலனுவா இத்தாஸ் நமசிய හැත්තට අසුවට කාලේ හොනරබල් කාමිනි කේශවන්ත ලොකුගේ මන්දිරතුමා එයා මේ පාර්ලිමේන්තුවේ ඉඳලා තියෙනවා. හොනරබල් හෙටියාරාචි ඉන්ද්‍රදාස ඉන්ද්‍රදීන 1977 කාලේ. එතකොට මම මේක කල්පනා කරලා බලනවා මේක මේ මෙතුමාලා ඇත්තටම ඒ කාලේ කරපු හොඳ මේ ඒගොල්ලෝගේ පොලිටික්ස් නිසා. හැබැයි ඒගොල්ලෝට ඒක බේරගන්න බැරි වුණා 1983 කලිජූලගෙන තිබ්බ ප්‍රශ්න ටික ඒක බේරගන්න බැරි වුණා. හැබැයි මෙතුමාලා ඒ කාලේ මං හිතන්නේ ඒකට විරුද්ධව කටවුත කරලා ඇති. ඒත් මෙතුමාලාට 1983 හරි 1988 89 හරි නැත්නම් 2009 හරි අපේ රටේ ඇතුලේ මේ තිබ්බ ලොකුම ජාතික ප්‍රශ්නයකට මේගොල්ලෝ මැදගත් වෙලා ඒක නවත්තන්න බැරි වෙලා තිබ්බා. ඒත් ඒගොල්ලොන්ගේ සහයෝගය මම මේක මතක් කරනවා. ඒගොල්ලෝ ඒකෙන් විරුද්ධව පෙනීලා ඉඳලා තියෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. අත්‍තර මට මේක කියන්න කැමැති අපි දෙමළ විදියට මම දැන් මේක ගොඩක් අමාරුවෙන් මේ කතාවක් දෙන්නේ මට එච්චර සිංහල බෑ. ඒ වුණාට දෙමළ විදියට මම විශ්වාස කරනවා මේ රට ඇතුලේ අපි කවදාවත් ওই ජාතිවාදී ભેදම කරන්න පොලිටික්ස් එකක් දේශපාලනයක් කරන්න හොඳ නැහැ කියලා මම විශ්වාස කරනවා. ඒ කාලේ මම දැකලා තියෙනවා මම පරණ කතාවක් දැකලා තියෙනවා ඒ කාලේ හිටපු මන්ත්‍රීතුමාලා කවදාවත් ඒ විදිහට හැසිරෙලා නැහැ. ඒ සමහරු පොලිටිකල් ලීඩර්ස්ලා ඒ විදිහට හැසිරලා ඇති. හැබැයි ඒ කාලේ හිටපු මන්ත්‍රීතුමාලා ස්පෙෂලි මම බැලුවා හොනරබල් පෙස්ට්‍රීට් දයාරත්න ඉස චාටර්ඩ් ඉලෙක්ට්‍රිකල් ඉංජිනියර්. ඒ තරමට දක්ෂය මන්ත්‍රීතුමාලා තමයි ඒ කාලේ මේ පාර්ලිමේන්තු ඉඳලා තියෙන්නේ. හැබැයි අද දැක්කුත් අපිට සමහරවිට ලිෆ්ට් එක බටන් එක ඔබන්න බැරුව කට්ටිය තමයි මේ පාර්ලිමේන්තුවේ ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ අපි දකින්නේ. ඒ නිසා මම විශ්වාස කරනවා ආයේ ඉදිරියටත් අපේ ජනතාව මේ වගේ මන්ත්‍රීතුමාලාව අපේ පාර්ලිමේන්තුවට යවයි කියලා මම විශ්වාස කරගෙන එතුමාලාගේ ඥාතීන්ට එතුමාලාගේ සහෝදරයන්ට එතුමාලාගේ ආදරය කරන පිරිසට මේ දවසට සුබ යෝග පෙන්නලා මම මගේ කතාව නවත්වනවා. Thank you.